2015 ஆம் ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி மகாபாரதம் சில பயணக்குறிப்புகள் பொறாமையின் கதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ஓ ஐயா, கூர்மையான ஊசியின் நுனியினால் எவ்வளவு குத்தப்படுமோ நமது பூமியின் அவ்வளவு பாகம் கூட பாண்டவர்களுக்கு விடத்தக்கதில்லை என்று துரியோதனன் இருமுறை சொல்கிறான். முதன் முறையாக உத்தியோக பர்வதத்தின் யான சந்தி பருவம் 58 ஆம் அத்தியாயத்திலும் திருதராஷ்டிரத்தில் ஆலோசனை கூட்டத்தின் போது தூது வந்த கண்ணனிடத்தில், ஓ கேசவரே, கூர்மையான ஊசியினுடைய முனையினாலே குத்தப்படும் அளவு கூட எங்கள் பூமியில் பாண்டவர்களுக்கு கொடுக்க தக்கதில்லை என்று 2ஆம் முறையாக உத்தியோக பருவத்தின் பகத்தியான பருவம் 128 ஆம் அத்தியாயத்திலும் இது துரியோதனின் வாய்மொழியாக வெளிப்படுகிறது. மந்திரிகளுடன் கூடிய உனக்கு பூமியினுடைய பாதியானது ஜீவிப்பதற்கு போதுமானது என்று 58ஆம் அத்தியாயத்தில் திருதராஷ்டிரன் கெஞ்சுகிறான். பாதி ராஜ்யம் போதுமடா மகனே, பாதி அரசை பாண்டவர்களுக்கு கொடு என்று யுத்தம் விளைய போகும் நேரத்திலும் திருதராஷ்டிரன் துரியோதனிடத்தில் கெஞ்சியும் காந்தாரி மூலமாக அவனுக்கு நியாயத்தை எடுத்துச் சொல்லியும் துரோணரும் பீஷ்மரும் அரசு தர்மபுத்திரனுடையதே என்பதை விளக்கியும், இந்த அரசில் எனக்கே உரிமை இல்லாத போது உனக்கு எங்கிருந்து உரிமை வந்தது என்று திருதராஷ்டிரன் கேட்டும் துரியோதனுடைய பிடிவாதம் இழகவில்லை. இப்படி ஒரு மூர்க்கமான பிடிவாதத்துக்கு எது வித்திட்டது? இதற்கு திருதராஷ்டிரனும் பொறுப்பு என்பதை மறுப்பதற்கில்லை. பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் எரிக்க ஏற்பாடு செய்தவன் அவன்தானே. இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு முக்கியமானதொரு பின்புலம் இருக்கிறது. ஆட்சி பொறுப்பை பாண்டு விதுரிடம் ஒப்படைத்துவிட்டு கானகத்துக்கு சென்றான். விதுரர் அரசாட்சியில் அமர சம்மதிக்கவில்லை. அவர் திருதராஷ்டிரனை அரியணையில் அமர்த்தி தான் நிதி பொறுப்பை கவனித்தார். படைகளுக்கு பீஷ்மர் தலைமையேற்று இராணுவத்தை கவனித்துக் கொண்டார். இந்த விவரங்களை எல்லாம் காலம் மாறினால் கௌரவம் மாறுமே என்ற தலைப்பில் முன்னர் பேசியிருக்கிறோம். அப்படியானால் வனம் சென்ற பாண்டுவுக்கு பிள்ளைகள் பிறந்தது எப்போது? அந்த பிள்ளைகள் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பியது எப்போது என்ற கேள்விகள் எழும். பாண்டு வனம் புகுந்து எத்தனை நாள் கழித்து யுதிஷ்டிரன் பிறந்தான் என்ற கேள்விக்கு டாக்டர் KNS பட்நாயக் விடை கண்டிருக்கிறார். பாண்டு வனம் புகுந்து ஓராண்டு கழித்து தர்மபுத்திரனும், 2 ஆண்டுக்கு பிறகு பீமனும், 3 ஆண்டு கழித்து அர்ஜுனனும், 4ஆம் ஆண்டில் நகுல சகதேவர்களும் பிறந்தனர் என்பது பெரிதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வாளரின் கூற்று. எப்போது ஐவரும் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினார்கள் என்பதற்கு மகாபாரதத்திலேயே நேரடியாக விடை இருக்கிறது. கதை கேட்டுக்கொண்டு வரும் ஜனமேஜயர் வைசம்பாயனரை பின்வருமாறு கேட்கிறார். தேவர்களால் கிடைத்த பாண்டுபுத்திரர்கள் எந்த வயதில் அஸ்தினாபுரம் சேர்ந்தனர்? அவர்களின் பூர்ணமான ஆயுள் எவ்வளவு? இது ஆதிபர்வம் சம்பவ பருவத்தில் 134ஆம் அத்தியாயத்தில் வருகிறது. நான் கொடுக்கும் குறிப்புகள் எல்லாமே கும்பகோணம் பதிப்பு என்பதனால் குறிக்கப்படாத இடங்களிலெல்லாம் கும்பகோணம் பதிப்பின் குறிப்பு என்பது பெறப்படும். இந்த அத்தியாயத்தில் பாண்டவர்கள், கிருஷ்ணர் முதலிய பலருடைய வயது கணக்கு விவரமாக சொல்லப்படுகிறது. அஸ்தினாபுரம் போன போது யுதிஷ்டிரருக்கு பிராயம் 16, பீமசேனனுக்கு 15, அர்ஜுனனுக்கு 14, நகுல சகதேவர்களுக்கு 13. அந்த அஸ்தினாபுரத்தில் 13 வருஷ காலம் திருதராஷ்டிர புத்திரர்களோடு வசித்தனர். அரக்கு மாளிகையிலிருந்து விடப்பட்டு 6 மாசம் இருந்தனர். அப்போது கடோத்கதன் பிறந்தான். ஏகச்சக்கரபுரத்தில் 6 மாசம் இருந்தனர் என்று மிக விவரமாக வயது கணக்கு சொல்லப்படுகிறது. இது டாக்டர் பட்நாயக் முயன்று சேகரித்திருக்கும் விவரங்களால் இன்னமும் முழுமை பெறுகிறது. இதற்குள் இப்போது ஏன் நுழைந்தோம் என்றால், பீமனுக்கு ஒரு நாள் இளையவனான துரியோதனன் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பும் நாளளவும் தன் சகோதரர்கள் 15 ஆண்டு காலம், இனி வருங்காலத்தில் தான் ஒருவனே ஏக சக்கரவர்த்தி என்ற மனோபாவத்தில் வளர்ந்திருக்கிறான். திருதராஷ்டிரனுக்கும் இந்த எண்ணம் இருந்திருக்கிறது. பாண்டவர் ஐவர் அஸ்தினாபுரம் திரும்பியதால் அந்த எண்ணத்துக்கு எப்போதும் ஊசலாட்டம் இருந்திருக்கிறது, அதாவது திருதராஷ்டிரனுக்கு. இப்போது அரசு யாருடையது, தம்பி மகனுடையதா, தன் மகனுக்கு போகுமா என்ற எண்ணம் அவனை அரித்திருக்கிறது. இது துரியோதனுடைய மனத்தில் பொறாமையாக வடிவெடுத்திருக்கிறது. இந்த பொறாமை பாண்டவர்களுக்கு பாதி அரசு தரும்போது அளவால் பாதியாக, ஆனால் பயனால் வெறும் காடாக கிடந்த காண்டவனத்தை அழிக்கும் போது பெரிய அளவில் உறுத்தவில்லை. என்றாலும் அந்த வெறும் காட்டை திருத்தி நாடாக்கி பெரிய அளவில் அங்கே மக்கள் குடியேறி அவர்களுடைய அரசு அர்ச்சனனாலும் பீமனாலும் பெரிய அளவிலும் நகுல சகதேவர்களுடைய முயற்சியால் ஓரளவிலும் விரிவடைந்ததும் தர்மபுத்திரனுடைய புகழ் பாரதி பாஞ்சாலி சபதத்தில் வியாச பாரத மொழிபெயர்ப்பாக சொல்வதைப் போல் தென்திசை சாவகமாம் பெரும் தீவு தொட்டே வடதிசை அதனில் நின்றிடும் புகழ்ச்சியினும் வரை நேர்ந்திடும் பல பல நாட்டினரும் வெண்டிகொள் தருமனிக்கே அவன் வேள்வியில் பெரும்புகழ் விளையும் வண்ணம் நன்று பல் பொருள் கொணர்ந்தார் புவிநாயகன் இதிர்த்தினன் என உணர்ந்தார். பரவியிருந்தது. இதைத்தான் தர்மபுத்திரன் நடத்திய ராஜசூய யாகத்தில் கண்டு துரியோதனன் பொறாமையடைந்ததாக பாரதி தன் காவியத்தை தொடங்குகிறான். தென்திசையில் ஜாவா நாடுகளின் மன்னர்களும் அவன் வேள்விக்கு தேவைப்படும் பொருள்களை கொண்டு வந்தனர். ஏதோ பெருங்காட்டை கொடுத்தால் அந்த காட்டை இவ்வளவு பெரிய செழிப்பான நாடாக மாற்றி அதை வைத்துக் கொண்டே தருமனுக்கு இவ்வளவு பெரிய புகழ் சேர்ந்து விட்டதே என்பதே துரியோதனனுடைய பொறாமை பெருகி வளர காரணம். பாண்டவர்கள் சிறியவர்களாக இருந்த போதே இது தொடங்கிவிட்டது. அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் நட்பை ஏற்படுத்தியவர் துரோணர். இந்த விவரம் ஆதி பர்வம் சம்பவ பர்வத்தின் 151 அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. அச்சமயத்தில் அர்ஜுனன் திக்விஜயம் செய்கிறான். வீரனாகிய பாண்டுவும் எவனை அடக்கவில்லையோ அந்த யவன தேசத்து அதிபதியாக சௌவீரராஜன் அர்ஜுனனால் ஜெயிக்கப்பட்டான் என்ற குறிப்பும் அந்த சமயத்தில் அர்ஜுனனுடைய வயது 15 என்ற குறிப்பும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்றன. இன்னொரு முக்கியமான குறிப்பும் இந்த அத்தியாயத்தில் கிடைக்கிறது. தனஞ்சயன் தனக்குவியலை குரு தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். அவன் 15 பிராயத்தில் இதையெல்லாம் செய்ததனால் திருதராஷ்டிய புத்திரர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இது மட்டும் இல்லை, எந்த பீமசேனன் திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லோருக்கும் தன் பலத்தினால் அபகாரம் செய்தானோ அந்த கெட்ட எண்ணமில்லாத பீமசேனனை குற்றத்தையே நாடும் திருதராஷ்டிர புத்திரர்கள் அனைவரும் அவனுடைய செய்கையில் உண்டான பயத்தினால் குற்றமுள்ளவனாக நினைத்தனர். சம்பவ பருவம் அத்தியாயம் 151 முதல் தொகுதி பக்கம் 569. அதாவது அர்ஜுனன் 15 வயதிலேயே தந்தை பாண்டுவே வெல்லாதவனாகிய சௌவீரராஜனை வென்றதும் மற்ற பேரரசர்களை வென்று தனக்குவியலை கொண்டு வந்து திருதராஷ்டிரத்தில் சமர்ப்பித்ததும் 100 அச்சத்தை உண்டாக்கியது. கெட்ட எண்ணம் இல்லாத விளையாட்டாக சில செயல்களை செய்தவனான பீமனை அவர்கள் குற்றவாளியாகவே பார்த்தனர். இதனாலேயே அவனை பிராமண கோடியில் நஞ்சூட்டப்பட்ட உணவை அளித்தும் நதியில் தள்ளிவிட்டு கொல்ல துரியோதனன் முயன்றிருக்கிறான். இதற்கு கர்ணனுடைய ஆலோசனையும் இருந்திருக்கிறது. அதாவது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் 16 அளவில் இருந்த சமயத்தில் அவர்களை காட்டிலும் 17 பெரியவனான கர்ணன் துரியோதனனுடைய உற்ற நண்பனாக இருந்திருக்கிறான். இதை கர்ணனுடைய பாத்திர படைப்பை பேசும்போது விரிவாக பேசுவோம். இதிகாசத்தின் முதல் பருவமாகிய ஆதி பருவத்தின் தொடக்கத்திலேயே துரியோதனனுடைய பொறாமை விரிவாக சொல்லப்படுகிறது. இந்திரபிரஸ்தத்தில் தர்மபுத்திரன் நடத்திய ராஜசூயாகத்தின் சிறப்பை கண்டே துரியோதனனுடைய ஆரம்பகால பொறாமை பேரளவுக்கு பெருகியது என்ற குறிப்பு ஆதி பருவத்தின் முதல் அத்தியாயத்திலேயே முன்குறிப்பாக சொல்லப்படுகிறது. தன்னிடத்தில் வந்து பொறாமையால் புலம்பிய துரியோதனனுடைய மொழிகளை குறித்து திருதராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் பின்வருமாறு சொல்கிறான். என் புத்திரர்களிடத்தும் பாண்டு புத்திரர்களிடத்தும் எனக்கு பேதமில்லை. என் புத்திரர்கள் கோபத்தை மேற்கொண்டவர்களாய் என்னை வெறுக்கின்றனர். நானோ கண்ணில்லாதவன். மனத்தளர்ச்சியினாலும் புத்திரர்களிடம் உள்ள அன்பினாலும் அதை பொறுக்கிறேன். புத்தியில்லாத துரியோதனனுடைய மூடத்தனத்தை அனுசரித்து நானும் உடனாய் இருக்கிறேன். ராஜசூய யாகத்தின் பெரிய சக்திமானும் பாண்டு புத்திரனுமான யுதிஷ்டனுடைய ஐஸ்வர்யத்தைக் கண்டும் சபையின் படிகளை பார்க்கையில் அந்த பரிகாசத்தை அடைந்தும் ஆற்றாதவனாகவும் பாண்டவர்களை தானாக போரில் வெல்ல வல்லமையற்றவனாகவும் க்ஷத்திரியனாக இருந்தும் நல்ல ராஜ்யலட்சுமியை அடைய உற்சாகமற்றவனாகவும் சகுனியோடு சேர்ந்து மோசமான சூதாட்டத்தை ஆலோசித்தான். கதையின் தொடக்கத்திலேயே இந்த குண்டு வந்து விழுகிறது. 15 வயதில் அர்ஜுனன் திக்விஜயம் செய்ததை பின்னால் அறிகிறோம். ராஜசூய யாகம் செய்தபோது தர்மபுத்திரருக்கு வயது 76 6 15 என்று டாக்டர் பட்நாயக் கணக்கிடுகிறார். அதாவது துரியோதனனுக்கு 1 குறைவு, 75. 15 வயதில் அர்ஜுனன் சாதித்ததை 75 வயதிலும் துரியோதனன் சாதிக்கவில்லை. பாண்டவருடைய வனவாச காலத்தில் 12 வருடத்தில் கர்ணன் செய்த திக்விஜயம்தான் துரியோதனனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மிக அடிப்படையான உண்மையை வரிவரியாக கதையை மனத்தில் பதித்து கொண்டாலொழிய மனத்தில் நிறுத்திக் கொள்வது கடினம். கர்ணன் இதற்கு முன்னாலும் ஒரு திக்விஜயம் செய்தான். துரியோதனன் அப்படி எந்த தனிப்பட்ட பெரிய அளவு வெற்றியையும் பெற்றிருக்கவில்லை, வெற்றி பெறவே இல்லை என்பதில்லை. குறிப்பிடும் அளவுக்கு எதையும் தானே முன்னின்று சாதித்திருக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.